வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரோஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். வராக அவதாரம். வைகுந்தம் என்பது விஷ்ணு பகவானின் உறைவிடம். ஜெயனும் விஜயனும் இந்த தெய்வீக மண்டலத்தின் ஏழு வாயில்களை காக்கும் இரண்டு காவற்காரர்கள். அவர்கள் விஷ்ணு பகவானை மிகவும் நேசித்ததோடு அவருக்கு சேவை செய்வதில் பெருமைப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் காவற்தொழிலை மிகவும் கவனமாக ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார்கள். விஷ்ணு பகவானின் நேரம் பொன்னானது என்பதால் அவர் அதை தேவைப்படும் விஷயங்களில் செலவிடுவதை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தினார்கள். விஷ்ணு பகவானை தரிசிக்கவும் வணங்கவும் பலர் வருகிறார்கள். எனவே விஷ்ணு பகவானின் விலைமதிப்பற்ற நேரத்தை யாரும் வீணாக்காமல் இருப்பதை ஜெயனும் விஜயனும் உறுதி செய்வதன் மூலம் விஷ்ணு பகவான் உண்மை தேவையுள்ளவர்களுக்கு உதவ வழிவகுத்தனர். ஜெயன் மற்றும் விஜயனின் ஒப்புதல் இல்லாமல் வைகுந்தத்தின் ஏழாவது கதவு வழியாக யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு நாள் ஜெயனும் விஜயனும் வைகுந்தத்தின் ஏழாவது வாசலில் காவலில் நின்று கொண்டிருந்த போது நான்கு குழந்தைகள் வருவதை கண்டார்கள். தமது பல ஆண்டு காவற் சேவையில் வைகுந்தத்திற்கு குழந்தைகள் வருகை தருவதை அவர்கள் எப்போதும் பார்த்திராததால் ஜெயனும் விஜயனும் ஏதும் புரியாமல் நின்று கொண்டிருந்தனர். இது மிகவும் அரிதான ஒரு சம்பவம். இந்த குழந்தைகளை பார்க்க பகவான் விஷ்ணுவின் நேரத்தை வீணடிப்பார்கள் போலுள்ளது என்று ஜெயனும் விஜயனும் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். குழந்தைகள் பகவான் விஷ்ணுவுக்கு தொல்லை கொடுக்க இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அக்குழந்தைகளை உட்செல்ல அனுமதிப்பதில்லை என்று முடிவு செய்தனர். நான்கு குழந்தைகளும் வைகுந்தத்தின் வாசல்களை அடைந்தனர். முதல் ஆறு வாயில்களையும் கடந்து ஏழாவது வாயிலுக்கு வந்தனர். ஏழாவது நுழைவாயிலில் நான்கு கைகளையும் சிவப்பு கண்களையும் கொண்ட இருவர் ஜெயனும் விஜயனும் அவர்களை தடுத்தனர். இளைய குழந்தை, திறவுங்கள், நாங்கள் இறைவனை பார்க்க விரும்புகிறோம் என்றது. ஜெயன் தலையை அசைத்து, பிள்ளைகளே, தயவு செய்து இறைவனுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். அவருக்கு தற்போது உங்களை பார்க்க நேரமில்லை. நீங்கள் போய் வேறு எங்காவது விளையாடுங்கள் என்றான். மற்றொரு குழந்தை கோபத்துடன், நாங்கள் குழந்தைகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் குழந்தைகள் அல்ல என்றது. விஜயனுக்கு சற்று குழப்பமாக இருந்த போதிலும், யார் இவர்கள் என்ற சந்தேகம் ஏற்பட்ட போதிலும், ஜெயனோடு முன்பே முடிவு செய்ததால் அவன் ஆணித்தரமாக தலையை முடியாது என்று ஆட்டினான். அவன் முடிந்தவரை தயவு கூர்ந்து கூறினான், எம்பெருமான் மிகவும் களைத்து இருக்கிறார், அவர் ஓய்வெடுக்கிறார், தயவு செய்து சிறிது நேரம் கழித்து வாருங்கள் என்றான். குழந்தைகளின் முகங்களில் கோபத்தின் வெளிப்பாடு மோசமானது. அதனால் இக்குழந்தைகள் மாறுவேடத்தில் வந்துள்ள மாமுனிவர்களாக இருக்கலாம் என்று ஜெயனும் விஜயனும் சற்று பயந்தார்கள். மூத்த குழந்தை, நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக காத்திராமல் தொடர்ந்து, நான் சனகன், அவன் என் தம்பி சனாதனன். பின் அவர்களில் அமைதியாக இருந்த குழந்தையை சுட்டிக்காட்டி, இவன் சனந்தனன். முதலில் பேசிய குழந்தையை சுட்டிக்காட்டி, மற்றும் இவன் சனத்குமாரன், என் இளைய சகோதரன் என்றது. இதை கேட்டு இந்த நான்கு குழந்தைகளும் யார் என்பதை உணர்ந்த ஜெயனும் விஜயனும் ஏழாவது வாயில் வழியாக அக்குழந்தைகளை செல்ல அனுமதியாதது குறித்து மிகவும் வருத்தப்பட்டனர். நீங்கள் அந்த நான்கு குமாரர்கள், பிரம்மாவின் பிள்ளைகள் என்று மயக்கத்தோடு நான்கு குழந்தைகளின் முன் மண்டியிட்டார்கள். எங்கள் நடத்தைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். சில குறும்புக்கார குழந்தைகள் என்று எண்ணி நாங்கள் உங்களை தவறாக நினைத்து அலட்சியம் செய்தோம் என்றனர். நால்வரும் மனமிறங்கும் நிலையில் இருக்கவில்லை. தனது மௌனத்தை கலைத்து சனாதனர் பேசினார். நீங்கள் எங்களைப் போன்ற பக்தர்களுக்கு இறைவனின் கதவை மூடினீர்கள். நாங்கள் எப்போதும் பிரார்த்திக்கும் எங்கள் விஷ்ணு பகவான் எப்போதும் எங்களுக்கு எட்டக்கூடியதாக உள்ளவர். அவர் அம்மை காணமாட்டார் என்று சொன்னீர்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கையில் சனத்குமாரர் தனது சகோதரரை முந்திக் கொண்டு, இதற்காக நாங்கள் உங்களை சபிக்கிறோம் என்றார். நடுநடுங்கிய ஜெயனும் விஜயனும், தயவு செய்து எங்களை சபிக்க வேண்டாம். நாங்கள் இதை அறியாமல் செய்தோம். நீங்கள் யார் என்று தெரியாமல் தவறிழைத்தோம் என்று மன்றாடினர். கதவுக்கு வெளியே எழுந்த பல குரல்களை கேட்டு விஷ்ணு பகவான் தனது துணைவியார் லக்ஷ்மி தேவியுடன் கதவருகில் வந்தார். பிரம்மாவின் நான்கு பிள்ளைகளின் காலடியில் மண்டி போட்டு ஜெயனும் விஜயனும் இருப்பதை அவர் பார்த்தார். சனத்குமாரர் தனது சாபத்தை முடித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் இனி வைகுந்தத்தின் காவற்காரர்களாக இருக்க மாட்டீர்கள். விஷ்ணு பகவானிடமிருந்து பக்தர்களை விலக்கி வைத்ததால் அவரிடமிருந்து நீங்கள் விலகியிருப்பீர்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் மௌனமாக மண்டியிட்டிருக்கும் ஜெயனையும் விஜயனையும் பரிதாபத்துடன் விஷ்ணு பகவான் பார்த்தார். பிரம்மாவின் நான்கு பிள்ளைகள் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் வணங்கினர். அவர்கள் கோபமடைந்து அவசரத்தில் போட்ட சாபத்தை நீக்குவதற்கு முன் வந்தார்கள். ஆனால் இந்த சாபம் ஜெயனுக்கும் விஜயனுக்கும் மட்டுமல்லாமல் மூன்று உலகங்களுக்கும் சிறந்த நன்மைகளை தரப்போகிறது என்று விஷ்ணு பகவான் கூறினார். விஷ்ணு பகவான் கட்டுக்கடங்காமல் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ஜெயனும் விஜயனும் இருந்த பக்கம் திரும்பினார். இறைவனை பார்த்து விஜயன், நாங்கள் எந்த சாபத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம். ஆனால் உங்களிடமிருந்து பிரிக்கப்படுவதை எங்களால் தாங்க முடியாது. தயவு செய்து எம்பிரானே ஏதாவது செய்யுங்கள் என்றார். விஷ்ணு பகவான் அவர்களின் மிகுந்த பக்தியால் நெகிழ்ந்து அவர்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு வழிகளை வழங்க முடிவு செய்தார். பகவான், நீங்கள் என் பக்தர்களாக பூமியில் ஏழு புறப்புக்களை எடுக்கலாம் என்று தொடங்கியதுமே விஜயன் திகைத்து, ஏழு புறப்புகளா? ஏழு புறப்புகளுக்கு நாங்கள் உங்களை பார்க்க முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? இல்லை இல்லை, தயவு செய்து ஆண்டவனே, இல்லை இல்லை என்று கூறினான். விஷ்ணு பகவான் தொடர்ந்தார், அல்லது மூன்று பிறப்புகள் என் எதிரிகளாக எடுக்கலாம். ஜெயன் ஒரு தாழ்ந்த குரலில், உங்கள் எதிரியாகவா? ஓ இறைவா, உங்களை விரும்பாதிருப்பதை கூட எண்ண முடியாதிருக்கும் எங்களை உங்கள் எதிரிகளாக இருக்கச் சொல்கிறீர்களே என்று வினவினான். விஷ்ணு பகவான் அருள் நிறைந்த புன்னகையுடன் அவர்களை பார்த்தார். ஜெயனும் விஜயனும் ஒருவரையொருவர் பார்த்து பின்னர், வேறு வழியின்றி எங்களால் ஏழு பிறப்புகளுக்கு உங்களை பிரிந்து இருக்க முடியாது, எனவே மூன்று பிறப்புகள் விலகி இருப்பதை தேர்ந்தெடுப்பதால் நாங்கள் விரைவில் உங்களிடம் மீண்டும் வருவோம் என்றான். விஷ்ணு பகவான் சிரித்து கொண்டே, எல்லோரும் தங்கள் நண்பர்களையும் அன்பானவர்களையும் விட தங்கள் எதிரிகளை பற்றி அதிகம் நினைப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே நீங்கள் பூமியில் பிறக்கும் போது என்னை பற்றி அதிகம் சிந்திப்பீர்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு மோட்சத்தை வழங்க நான் பூமியில் அவதரிப்பேன் என்றார். ஜெயனும் விஜயனும் முதலில் காஷ்யப முனிவர் மற்றும் அவரது மனைவி தீதி ஆகியோருக்கு ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷன் என்ற சகோதரர்களாக பிறந்தனர். தீத்தியால் ஒரு தீய சகுனத்தில் கருத்தரிக்கப்பட்ட இந்த சகோதரர்கள் பொல்லாதவர்களாக இருக்கப் போகிறார்கள் என்பதை காஷ்யப முனிவர் தனது ஞான அறிவின் மூலம் கண்டுபிடித்தார். இந்த கொடூரமான உண்மையை அறிந்து கொண்டு தீதி அவர்களை மிக நீண்ட காலம் தன் வயிற்றில் வைத்திருந்தார். விஷ்ணு பகவான் மூன்று உலகங்களையும் தனது தீய புத்திரர்களிடமிருந்து காப்பாற்ற வருவார் என்பதை அறிந்த பின்னரே அவர்களை பெற்றெடுத்தார். அதே வேளையில் பூமி நல்ல நிலையில் இருக்கவில்லை. பூமியில் வாழ்ந்த மக்கள் எப்போதுமே கலவரம் உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தனர். எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டனர். பூமாதேவியை மிகவும் பாதித்த பேரழிவு தரும் ஆயுதங்களை பயன்படுத்தினர். பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் வந்து தன்னையும் பூமியில் உள்ள நல்ல மனிதர்களையும் பாதுகாக்கும்படி பிரார்த்தனை செய்தார். பூமியில் உள்ள மற்றைய மாமுனிவர்களும் செய்யப்படும் சேதத்தை உணர்ந்து விஷ்ணு பகவானை பிரார்த்தித்து அவரது அனுகூலத்தை பெறுவதற்காக பெரிய யாகங்களையும் வேள்விகளையும் விழாக்களையும் நிகழ்த்தினர். சகோதரர்களில் மூத்தவனான ஹிரண்யாக்ஷன் பூமியில் மிகவும் பலம் வாய்ந்தவனாக இருக்க விரும்பினான். பிரம்மாவை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொருட்டு கண்டிப்பும் கடுமையும் நிறைந்த பல நடவடிக்கைகளை செய்தான். ஹிரண்யாக்ஷனின் தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா அவன் முன் தோன்றி, அவன் எந்த மனிதர்களாலும் அல்லது தேவர்களாலும் தோற்கப்படவோ கொல்லப்படவோ முடியாது என்று வரமளித்தார். இந்த வரத்தால் பலமடைந்த ஹிரண்யாக்ஷன் பூமியில் உள்ள அனைவரையும் அத்தோடு தேவர்களையும் துன்புறுத்தினான். சில தேவர்கள் இன்னும் சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளார்கள் என்பதை கண்டறிந்த ஹிரண்யாக்ஷன் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கும் பூமியிலிருந்தான பிரசாதம் தியாகங்கள் மூலமாக அவர்கள் பெறும் ஆகுதிகளை தடுப்பதற்காக சக்தியின் ஆதாரமான பூமாதேவியை மறைத்து வைத்து அவர்களை பலவீனப்படுத்த முடிவு செய்தான். அவன் கற்பனை செய்ய முடியாத பெரும் அனர்த்தம் விளைவிக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி பூமியை அதன் அச்சிலிருந்து நழுவச் செய்தான். பூமாதேவி அச்சிலிருந்து நழுவியதும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அவளை மறைத்து வைத்தான். இப்போது பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்ட தேவர்கள் ஆகுதிகளை பெற முடியாமல் பெரிதும் பலவீனம் அடைந்தனர். இதை அறிந்த ஹிரண்யாக்ஷன் அவர்கள் அனைவருக்கும் சவால் விடுத்து ஒவ்வொருவராக தோற்கடித்தான். ஒரு கட்டத்தில் அவன் வருணனிடம் வந்து அவரை சண்டையிட அழைத்தான். கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஹிரண்யாக்ஷனை தோற்கடிக்க முடியாது என்று வருணதேவருக்கு தெரியும். எனவே அவர், மகனே, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. எனவே உனக்கு இது ஒரு நல்ல போட்டியாக இருக்காது. நீ சென்று விஷ்ணு பகவானை எதிர்த்து போராட வேண்டும். விஷ்ணு பகவானின் பேரை கேட்டதும் ஹிரண்யாக்ஷனுக்கு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. இருப்பினும் விஷ்ணு பகவான் யார் என்று அவனுக்கு நினைவில் இல்லாததால் அவன் தலையசைத்து விஷ்ணு பகவானே தான் போரிடச் சிறந்தவர் என்று முடிவு செய்தான். மீட்குமாறு வேண்டிய பூமாதேவியின் மன உளைச்சலை கேட்ட பிரம்மதேவர், விஷ்ணு பகவானே என்னை தோற்றுவித்தார், எனவே பூமாதேவியை மீட்க அவர்தான் உகந்தவர் என்று எண்ணி ஹிரண்யாக்ஷனிடமிருந்து அவளை மீட்க விஷ்ணு பகவானின் உதவியை நாட முடிவு செய்தார். விஷ்ணு பகவானின் உதவிக்காக அவர் பிரார்த்தனை செய்து தியானிக்கத் தொடங்கினார். அப்போது பிரம்மதேவரின் நாசியிலிருந்து ஒரு சிறிய வராகம் பன்றி வெளிப்பட்டு விரைவில் ஒரு பெரிய மலையின் அளவுக்கு வளர்ந்தது. இது விஷ்ணு பகவானே என்று உணர்ந்த பிரம்மதேவர் இந்த அவதாரத்தை உலக நன்மைக்காக எடுத்து கொண்டதற்கு விஷ்ணு பகவானுக்கு நன்றி தெரிவித்தார். பூமாதேவியை பிணை கைதியாக ஹிரண்யாக்ஷன் வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வராகமாக உலகங்களின் ஆழத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் விஷ்ணு பகவான். அவர் ஹிரண்யாக்ஷனை நெருங்கிய போது சாபத்தால் ஏற்பட்ட ஜேனின் முதல் பிறப்பு முடிவுக்கு வருவதை நினைத்து விஷ்ணு பகவான் சிரித்தார். ஹிரண்யாக்ஷன் ஆச்சரியத்துடன் பார்த்து நிற்க அவ்வராகம் பாய்ந்து வந்து அவன் மறைத்து வைத்திருந்த பூமாதேவியை தூக்கிச் சென்றது. ஹிரண்யாக்ஷன் வராகத்தை விரட்டி அதை ஒரு சண்டைக்கு சவால் செய்தான். வராகமோ ஹிரண்யாக்ஷனை புறக்கணித்து பூமாதேவியுடன் இன்னும் வேகமாக ஓடி அவளது அச்சில் மீண்டும் வைத்தது. பூமாதேவி விஷ்ணு பகவான் வராக வடிவத்தில் இருப்பதை அறிந்து அவருக்கு நன்றி தெரிவித்தார். அதன்பின் வராகம் ஹிரண்யாக்ஷனை நோக்கி திரும்பி அவனை மிகவும் ஆவேசமாக பார்த்தது. ஹிரண்யாக்ஷன் சிறிது நேரம் பயத்தில் இருந்தான். வராகமும் ஹிரண்யாக்ஷனும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டனர். ஆனால் இம்முறை ஹிரண்யாக்ஷன் தனது முடிவை சந்தித்தான். வராகம் ஹிரண்யாக்ஷனின் அனைத்து மாயங்களையும் கடந்து சென்று கொடூரமாக தாக்கியது. ஹிரண்யாக்ஷன் பலவீனம் அடைந்து வராகத்தை தோற்கடிக்க முடியாத நிலையை அடைந்தான். ஹிரண்யாக்ஷன் வராகத்தை பார்த்தான். வராகம் அவனை அன்புடன் பார்ப்பது அவனுக்கு தெரிந்தது. வராகம் ஏன் என்னை அன்பாக பார்க்கிறது என்று ஹிரண்யாக்ஷன் நினைத்து வராகத்தை மீண்டும் தாக்க முற்பட்டான். வராகம் அவனது தாக்குதலை எளிதில் முறியடித்து அவனை தள்ளிவிட்டது. அவனது அனைத்து வலிமையையும் இழந்த நிலையில் ஹிரண்யாக்ஷன் வராகத்திடமிருந்து இறுதி தாக்குதலை பெற்றான். ஹிரண்யாக்ஷன் தனது கடைசி சில மூச்சுக்களை இழுத்து கொண்டிருக்கையில் விஷ்ணு பகவானின் அருளால் அவன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டான். வைகுந்த வாசலில் வாக்குறுதி அளித்தபடி விஷ்ணு பகவான் ஒரு வராக வடிவத்தில் வந்துள்ளார் என்பதை அறிந்தான். தனது கடைசி மூச்சில் பூமியில் தனது முதல் பிறப்பை முடித்த விஷ்ணு பகவானுக்கு ஹிரண்யாக்ஷன் ஜெயன் நன்றி தெரிவித்தான். ஓம் நமஃ சிவாய். ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவா நமோ நமஹா.